அசோகமித்ரன் எழுதிய ஒரு சிறு கதை. கதையின் பெயர் கோட்டை. முதல் வரிசையில் 12 வீடுகள், இரண்டாவதில் 7. முதலாம் உலக யுத்தத்தில் பிரிட்டிஷ் துருப்புகள் தங்குவதற்காக கட்டப்பட்டது. சீமை ஓடு போட்ட கூரை, சூடு அதிகம் தெரியக்கூடாது என்று மிக உயரமான சுவர்கள். யுத்தம் முடிந்து பல வருடங்கள் காலியாகவே இருந்திருக்க வேண்டும். நிஜாம் தன் சமஸ்தானத்தில் இருந்த ரயில்வேயை பிரிட்டிஷ்காரர்களிடமிருந்து வாங்கிய போது லான்சர் பார்க்ஸையும் சேர்த்து வாங்கிவிட்டார். அந்த 19 வீடுகளில் 18 ரன்னிங் ஸ்டாஃப் என்று அறியப்படும் கார்ட், டிக்கெட் எக்ஸாமினர் போன்றவர்களுக்கு. ஒரே ஒரு வீடு ரயில்வே காரியாலயத்தில் பணிபுரிபவருக்கு. எங்கள் தகப்பனார் 20 ஆண்டுகள் காத்திருந்து பெற்ற வீடு. முதல் சில மாதங்கள் ஒரு தொந்தரவு இல்லை. ஆனால் எங்கள் வீட்டில் மாடு வந்தவுடன் நாங்கள் 18 வீட்டாருக்கும் வேண்டாதவர்களாகிவிட்டோம். மாட்டை வைத்துக்கொண்டு நாங்கள் பட்டப்பாடு யாருக்கும் தெரியவில்லை. உலகிலேயே நாங்கள் மட்டும்தான் கறந்த பாலை குடிப்பது போல எல்லோரும் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். நாங்கள் பல நாட்கள் எங்கள் அண்டை அயல் வீட்டாருக்கு இலவசமாக மோர் கொடுத்திருக்கிறோம். மோருக்கு முதலில் பாலை காய்ச்ச வேண்டும். பால் ஆறிய பிறகு துளி தயிர் விட்டு அதை தயிராக்க வேண்டும். அப்புறம் தயிர் கடைய வேண்டும். மிகுந்த நேரமும் பொறுமையும் தேவைப்படும் பணியது. அந்த லான்சர் பாக்ஸில் எல்லோருடைய வீடுகளிலும் மாடு வைத்து கொள்ளும்படி கொள்ளைப்புறம் இருந்தது. பலர் கோழி ஆடு வளர்த்தார்கள். ஒருவர் வீட்டில் புறா இருந்தது என்று நினைக்கிறேன். ஆனால் மாடு நாங்கள் மட்டும்தான். நாங்கள் லான்சர் பாக்ஸில் இருந்த 13 ஆண்டுகளில் 12 ஆண்டுகள் மாடுகளும் எங்கள் குடும்பத்தில் பங்கு பெறுபவையாக இருந்தன. எங்கள் கண்முன் ஒரு பசுமாடு, ஒரு எருமை உயிரை விட்டிருக்கின்றன. கன்றுகளும் தான். மாட்டு பிரசவங்கள் 7 எங்கள் கொள்ளைப்புறத்தில் நிகழ்ந்திருக்கின்றன. நாங்கள் மாடுகளினால் எவ்வளவு கவலைப்பட்டிருக்கிறோம், கண்ணீர் விட்டிருக்கிறோம் என்று எங்களுக்குத்தான் தெரியும். மாடு சிறிது காலாரட்டும் என்று நீண்ட கயிறு கொண்டு வெளியே மரத்தில் கட்டி வைத்தால் யாரோ அதை அவிழ்த்து விட்டு விடுவார்கள். யாரோ ஒரு நல்லவன் பிளேடு கொண்டு மாட்டை காயப்படுத்தியிருப்பான். ஒருவன் ஆணி கொண்டு மாட்டின் வயிற்றில் குத்தியிருப்பான். நாங்கள் மாட்டை தேடி அலைவதை இந்து முஸ்லிம் கிறித்துவர் என்ற பாகுபாடு இல்லாமல் ரசித்திருக்கிறார்கள். மாடுகள் தொலைந்து போக வேண்டும் என்று ஓடிப்போவதில்லை. பால் கொடுக்கும் மாட்டை இருவேளை கறக்காவிட்டால் அது சித்திரவதைக்கு ஒப்பாகும். ஆனால் அதற்கு புது இடங்களை பார்ப்பதில் ஆர்வம். பசுமாடுகள் அதிக தூரம் போகாது. ஆனால் எருமை மாடு பல மைல்கள் போன பிறகுத்தான் வீட்டையும் அங்கே காத்திருக்கும் கன்றையும் பற்றி நினைக்கும். இந்த முறை எங்கள் வீட்டில் இருந்த எருமை மாடு காணாமல் போய்விட்டது. 15 அடி நீளமுள்ள கயிறு கொண்டு மரத்தில் கட்டியிருந்தோம். யாரோ அவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். வழக்கம் போல அதை தேடிக்கொண்டு நான் போனேன். வீட்டிலிருந்து அரை மைல் தூரத்தில் இருந்த குட்டையை பார்த்தேன். இல்லை, குன்றுகள் திசையில் போனேன். அங்கும் இல்லை. லான்சர் பார்க்ஸின் கிழக்கு திசையில் அந்த நாட்களில் மைல்கணக்கில் கட்டாந்தரை மேடும் பள்ளமாக பறந்து கிடக்கும். குட்டைக்கு எதிரே எப்போதும் பூட்டியிருக்கும் ஒரு இடுகாடு. மாட்டுக்கு உண்மையிலேயே வழி தெரியாமல் தான் போயிருக்கும். நான் மேடு பள்ளமாயிருந்த பகுதியெல்லாம் தாண்டி வெகு தூரம் வந்துவிட்டேன். இதுவரை அந்த திசையில் அவ்வளவு தூரம் நான் போனதில்லை. எனக்கு தூரம் பற்றி கவலை இல்லை. ஆனால் சைக்கிளுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் அதை தள்ளிக்கொண்டு வீடு போய் சேர மணிக்கணக்கில் நேரம் பிடிக்கும். நான் ஒரு கிராமத்தை அடைந்தேன். பரம இழைகள் உள்ள கிராமம். சில குடிசைகளில் தான் அடுப்பு புகைந்தது. அந்த கிராமத்தையும் கடந்து சென்றேன். பெரிய சாலை. சாலைக்கு மறுபுறத்தில் பெரிய மேடு. மேட்டின் மீது சிதிலமான கோட்டை. நான் எருமை மாட்டை தேடாமல் அந்த மேடு மீது ஏறினேன். கோட்டை என்னை பிடித்தெடுத்தது. அதை மேடு என்று சொல்வது சரியில்லை. ஒரு குன்று. கோட்டை கட்ட எவ்வளவு பேர் வேண்டியிருந்ததோ? சுண்ணாம்புக்காரையை எங்கு அரைத்தார்கள்? பாறைகளையும் செங்கல்லையும் எப்படி குன்று மீது கொண்டு வந்து சேர்த்தார்கள்? ஒரு விதத்தில் வியப்பு, ஒரு விதத்தில் இது என்ன வெட்டி வேலை என்றும் தோன்றியது. கோட்டை நடுவில் சிறிய அரண்மனை. கதவு, ஜன்னல் எல்லாவற்றையும் யார் யாரோ எடுத்து அடுப்பு எரிய பயன்படுத்தியிருப்பார்கள். அப்படியும் அரண்மனை திகைக்க வைப்பதாக இருந்தது. ஒரு காலத்தில் இங்கு நிறைய பேர் வசித்திருக்க வேண்டும். எப்படி எல்லோரும் காணாமல் போய்விட்டார்கள்? அந்த ராஜாவையோ ஜாகிர்தாரையோ யாரோ கொன்றிருக்க வேண்டும். கோட்டைகள் எல்லாம் தாக்குதல் ஏதும் இல்லாத வரைத்தான் பாதுகாப்பு. தாக்குகிறவர்கள் காவல் நிற்பவர்களை கொன்றுவிட்டு கோட்டைக்குள் புகுந்துவிட்டால் கோட்டைக்குள் இருப்பவர்கள் பலியாடுகளாகி விடுவார்கள். நானும் பல கோட்டைகள் பார்த்திருக்கிறேன். சூறையாடல் இந்த கோட்டையின் ஒவ்வொரு பகுதியிலும் நிகழ்ந்தது தெரிந்தது. இந்த மனிதன் அவன் ஆட்சிக்கு உட்பட்டவர்களை சித்திரவதை செய்து சேர்த்த பணம் நகை எல்லாம் ஒரு தாக்குதலில் போய்விட்டிருக்கும். அவன் குழந்தைகள் ஆசை நாயகிகள் எல்லோரும் சிதைந்து போயிருப்பார்கள். கோட்டை சுவர்கள் மட்டும் மனிதனின் முட்டாள்தனத்தையும் குரூரத்தையும் நினைத்து சிரித்து கொண்டே இருப்பது போல பல நூற்றாண்டுகள் நின்று கொண்டிருக்கும். சிறிது நேரம் வெயிலையும் பொருட்படுத்தாது குட்டி சுவரான அந்த அரண்மனையில் உட்கார்ந்திருந்தேன். பிறகு கீழே இறங்கினேன். கிராமத்தில் ஒரு குடிசைக்காரரிடம் இது யாருடைய கோட்டை என்று கேட்டேன். அந்த மனிதர் கையை விரித்தார். ரொம்ப நாளாக இப்படித்தான் கிடக்கிறது. பேர் எதுவும் கிடையாதா? எனக்கு தெரியாது. நாங்கள் யாருமே அங்கே போவது கிடையாது. ஆடுகள் மட்டும் ஏறி போகும். அங்கே புழுக்கை போட்டுவிட்டு இறங்கும். எனக்கு எங்கள் வீட்டு எருமை நினைவுக்கு வந்தது. இங்கே எருமை மாடு ஏதாவது வந்ததா? ஆமாம், கட்டி போட்டிருக்கிறோம். அது கோட்டைக்குள் போக இருந்தது. ஐயோ, அது கறவை மாடு. தெரியும், நீ வராவிட்டால் நாங்கள் கறந்திருப்போம். ஆனால் ஜாதி மாடு லேசில் கறக்க விட்டிருக்காது. நீ எங்கிருந்து வருகிறாய்? நான் சொன்னேன். அந்த இடமெல்லாம் அந்த மனிதருக்கு தெரியாது. மாட்டை ஒரு கட்டை வண்டி சக்கரத்தில் கட்டியிருந்தார்கள். எங்கள் கயிறு தான். மாடு என்னை பார்த்து அலை பாய்ந்தது. இங்கே யாராவது என் கூட வர முடியுமா? மாட்டை ஏன் கோட்டையில் ஏறவிடவில்லை? கோட்டை நல்ல இடமில்லை. அப்பன் பிள்ளையை கொன்றிருப்பான், பிள்ளை அண்ணாவை கொன்றிருப்பான், அம்மாக்காரி யார் யாருக்கோ விஷம் வைத்திருப்பாள். கோட்டை நல்ல இடமே இல்லை. மாட்டை நான் ஒருவனால் ஓட்டி போக முடியாது. யாராவது என்னுடன் வந்தால் என் அம்மாவிடம் சொல்லி மோர் தர சொல்லுவேன். நானே வருகிறேன், சோறும் தர வேண்டும். நாங்கள் இருவருமாக மாட்டை ஓட்டி வந்தோம். நான் கோட்டை பற்றி கேட்டபோதெல்லாம் பதில் இருக்காது. நாங்கள் லான்சர் பாக்ஸை நெருங்கிவிட்டோம். மாட்டிற்கு வீடு தெரிந்தவுடனே எங்களிடமிருந்து ஒரு பாய்ச்சலில் விடுவித்து கொண்டு வீட்டிற்கு ஓடியது. ஜாதி மாடு, இதைப்போய் நீங்கள் தொலைத்து விடுகிறீர்களே. நான் பதில் சொல்லவில்லை. வீட்டிலும் யாரும் வாயை திறக்கவில்லை. நான் மீண்டும் ஒரு முறை அந்த கோட்டையை பார்க்க வேண்டும் என்று நினைத்து கொண்டேன். அது முடியாமல் போய்விட்டது. அந்த கோட்டைக்கு ஒரு விபரீதமான வரலாறு இருந்திருக்க வேண்டும். அந்த கிராமத்து மனிதனுக்கு எல்லா விவரமும் தெரிந்திருக்க வேண்டும். மாடு காணாமல் போன நாளன்றே அதை நான் நன்றாக சுற்றி பார்த்திருக்க வேண்டும். இனிமேல் முடியவே முடியாது என்றிருந்த நீண்ட பட்டியலில் அந்த கோட்டையும் சேர்ந்து கொண்டது.